கடந்த வாரத்தில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது நம்மை பலப்படுத்தி தேவ சித்தத்தின்படி ஒரு தேவ பிள்ளையை வாழ வைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பேதுருவின் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை தெரியப்படுத்தி அவனுடைய இருதயத்தை மாற்றி தேவ சித்தத்தின்படி புறஜாதிகளுக்கு நடுவிலே ஊழியம் செய்வதற்கு அவனை கர்த்தர் நடத்தினார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் அடுத்த ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் எனக்கு இந்த கடந்த 2 மாதமாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லும்பொழுது அதை இன்னும் வலியுறுத்தி தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை பாரப்படுத்துறாரு. இது அடுத்த மாதம் தொடருமான்னு சொல்ல முடியாது, ஆனா இன்றைக்கு தொடர்ந்து இந்த தேவ சித்தம் என்கிற காரியத்தில் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 38 முதல் 44 வரையிலும் உள்ள வேத வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். மத்தேயு 26:38 முதல் 44 வரைக்கும். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ம் தரம் போய், என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலேயும் அவர்தான் முன்மாதிரி. அவர் தன் வாழ்க்கையில் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு எப்படி அவர் தன்னை அர்ப்பணித்து பிதாவின் சித்தத்தில் தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டார் என்பதற்கு இது உச்சகட்டமான ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதற்கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்கிறதிலே ரொம்பவும் கவனமாக இருந்தார். அதை அவருடைய 12ம் வயதிலேயே பார்க்க முடியும். இப்ப படிக்க வேண்டாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:41 முதல் 52 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளையும் தன் குடும்பத்தோடு ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொண்டு நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு பண்டிகைக்கு போறாங்க. திரும்பி வரும்பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விடுகிறார். ஒரு நாள் பிரயாணம் வந்து பிள்ளையாகிய இயேசு கூட இல்லை என்பதை உணர்ந்து திரும்பவும் தேடிக்கொண்டு போய், 2வது நாள் தேடிக்கொண்டு போய், 3வது நாள் எருசலேம் முழுவதையும் சுற்றி பின்பு மூன்று நாளைக்கு பின்பு அவரை கண்டுபிடித்து, மகனே ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு கேட்டவுடனே, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களான் ஒரு கேள்வியை வச்சார். 12 வயசுல அந்த கேள்வி வச்சார். நீங்கள் நான் உங்களோடு கூட இருக்கணும் நீங்க நினைச்சு என்ன நினைக்கிறீங்க, எதிர்பார்க்கிறீங்க. ஆனால் என் பிதா நான் அவரோடு இருக்கணும்னு நினைக்கிறார். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் என் பிதாவோ நான் அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறார். இதனை நான் எதை தெரிந்து கொள்வது? நீங்க விரும்புகிறபடி நான் உங்களுக்காக நான் இருக்க முடியாது. என் பிதா விரும்புகிறபடிதான் நான் வாழ முடியும். அதுதான் அவர் வச்ச வார்த்தை. நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே பிதாவுக்கு அடுத்தவைகளில், அதாவது தேவ சித்தத்தில் தன்னை ஜாக்கிரதையோடு தன்னை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவ சித்தத்துக்கு மாறாக எதுலையுமே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவை மரணத்திற்கு போக போறார். அடுத்த நாள் அவருக்கு சிலுவை மரணம் காத்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர் கெத்செமனே தோட்டத்தில் வந்து 3 முறை ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு அவர் ஜெபித்து விட்டு சீஷர்களை வந்து பார்க்கிறாரு. சீஷர்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னோடு விழித்திருங்கள் சொல்லிட்டு தான் போனாரு. ஆனால் வந்து பார்த்தா சீஷர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அவர்களை எழுப்பி விட்டுட்டு மறுபடியும் போய் ஜெபிக்க போறாரு. ஜெபிக்க போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா திரும்பியும் தூங்குறாங்க. மறுபடியும் போய் ஜெபிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்கிறாரு. 3வது விசை பார்க்கிறாரு, அப்பவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவருடைய பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளதுனார். அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டார், ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம் பலவீனமானது. அப்படியானால் நான் ஆவிக்கேற்ற விதத்தில் ஆவியின் சித்தத்தின்படி நான் ஜெபிக்க போயிட்டேன், ஜெபிச்சேன். நீங்கள் மாம்ச சித்தத்தின்படி, மாம்சம் சொல்லுகிறபடி நீங்க தூங்கிட்டீங்க. இதை தாங்க டிஃபரன்ஷியேட் பண்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளது, நான் அதற்கேற்றபடி இருக்கிறேன். நீங்கள் மாம்சத்தின்படி, அது பலவீனமானது, அதன்படி நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி அந்த இடத்தில் அவர் 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறார். ஆனால் சீஷர்களோ தங்கள் மாம்சத்தின் சித்தத்தின்படி 3 மணி நேரம் அங்க தூங்கி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இதை உணர்த்தியும் கூட அவர்களால் அந்த மாம்சத்தை மேற்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இது ஒரு போராட்டம். இப்ப வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் உள்ள கம்பாரிசன். அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல இருந்தே அடுத்தது ஒன்று நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இயேசு கிறிஸ்து ஆவியின் நடத்துதலின்படி அவர் செயல்பட்டு இருக்கிறார். சீஷர்களோ மாம்சத்தின் நடத்துதலின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. இதுதான் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போராட்டம் நடக்குதுங்கிறார். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றோடொன்று போராடுகிறது. ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் நிறைவேற்ற கூடாதபடிக்கு, உங்கள் ஆவி உங்களை உணர்த்துகிற காரியம் அதன்படி நீங்கள் நடக்க முடியாதபடிக்கு இந்த மாம்சமானது உங்களுக்குள் போர் செய்கிறதுங்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து ஆவிக்கேற்ற விதத்தில் ஆவியின் சத்தத்தை கேட்டு ஜெபிக்க போயிட்டாரு. ஆனால் சீஷர்களோ மாம்சத்தின் இழுப்புக்கு இழுப்புண்டு போய் 3 மணி நேரம் தூங்கினாங்க. இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ். இப்ப சீஷர்களை விட்டுருவோம், இப்ப நமக்கு அவங்க தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவ மட்டும் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயே இந்த ஒரு போராட்டம் இருந்துச்சு, புரியுதுங்களா? இன்னைக்கு சொல்றேன், மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மூன்று பகுதிகளா இருக்கிறோம். நமக்கென்று ஒரு ஆவி இருக்கிறது, நமக்கென்று ஒரு ஆத்மா இருக்கிறது, நமக்குள்ள ஒரு சரீரம் இருக்கிறது. இந்த சரீரத்திற்குள் ஆவியும் ஆத்மாவும் உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. நமக்குள் இருக்கிற ஆவி கர்த்தர் தந்த தீபம். நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறது, நமக்குள் இருக்கிற ஆவி கர்த்தர் தந்த தீபம். அந்த தீபம் ஆவிக்கேற்ற விதத்திலே நம்மை இழுக்கிறது. நம்முடைய ஆத்மா அது நடுநிலை வகிக்கிறது. நம்முடைய சரீரமோ அந்த ஆவிக்கு விரோதமாகவே எப்பொழுதும் போராடுகிறதா இருக்கிறது. அது தன் பக்கத்தில் தானா போறது மட்டும் இல்லை, ஆவியையும் தன் பக்கத்தில் இழுக்கிறதற்கு அது போராடுகிறது. ஆவி ஒன்றை செய்ய சொல்லும் பொழுது அதை செய்யாதபடிக்கு போர் செய்வதுதான் நம்முடைய மாம்சம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு போராட்ட களம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த போராட்ட களத்தின் வல்லமை என்னன்றதை தேவ பிள்ளைகள் நிறைய பேர் வந்து உணர்றது கிடையாது. இந்த செய்தி குறித்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது இது இந்த போராட்டம் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வார் என்பதை என்னால புரிந்து கொள்ள முடிஞ்சது. இதை ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியாது, இது சாதாரண போராட்டம் கிடையாது, ரொம்ப மோசமான போராட்டம் இது. நமக்குள்ளேயே தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம், ஆவிக்கும் மாம்சத்திற்கும் நடக்கிற போராட்டம். ஆவி தேவனுக்குரிய காரியத்தில் இழுக்கிறது, மாம்சமோ நம்முடைய ஆத்மாவை உலகத்திற்குரிய காரியத்தில் இழுக்கிறது. இந்த போராட்டம் எவ்வளவு வலிமையானதுன்றத உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல இருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு இப்ப அவர் லைஃப் தான் பார்க்க போறோம், அவர் லைஃப்லயே அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் தெரிஞ்சிட்டீங்கன்னா நம்மள சொல்றதுக்கு தேவையே கிடையாது. அவருக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு எந்த நிலைமைன்றது அப்பதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2:18-22 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2:18-22 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இது எப்ப நடக்குது தெரியும்? அந்த சம்பவம், இயேசு கிறிஸ்து இப்பதான் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய முதலாவது அற்புதத்தை கானாவூரிலே வந்து கல்யாண வீட்டில் செய்திருக்கிறார். இந்த செகண்ட் சாப்டர் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கல்யாண வீட்டிலே தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்துவிட்டு நேரடியாக எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. அங்கே ஆடு மாடுகளை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள், காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க, புறாவிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு வைராக்கியம் வருகிறது. அவர்களை எல்லாம் அடித்து விரட்டி தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அப்படி செய்த உடனே அதை பார்த்த யூதர்கள், நீர் எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர், உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார், இது ஆடு மாடு விற்கிறவங்களை துரத்துறதுக்கு உமக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, இந்த காசுக்காரருடைய பணத்தை மேசையெல்லாம் தூக்கி எறிவதற்கு உமக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது என்று சொல்லி அவரிடத்திலே கோபமாய் கேட்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளே எழுப்பு வேண்டாரு டக்கு. என்னைக்குமே இயேசு கிறிஸ்து புரிய வேண்டியவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுவார், புரிய வேண்டாதவங்களுக்கு புரியாத மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பார். சூப்பர் டெக்னிக் இது. இவனுக்கு புரிய வச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு புரியாத பேசிட்டு போறது நல்லது. அவருடைய இவர்கிட்ட கத்துக்கணும். உண்மையிலேயே சொல்றேன், ஆண்டவர்கிட்ட தான் நான் உண்மையிலேயே ஒவ்வொரு பிரசங்கிமாரும் சொல்றேன், இவர்கிட்ட தான் கத்துக்கணும் எப்படி பிரசங்கமானோம். புரியறவங்களுக்கு புரியற மாதிரி பேசணும், புரியா புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியாத மாதிரி பேசிட்டு போயிடணும். அதான் பெஸ்ட். இது இயேசு கிறிஸ்துவோட பேட்டர்ன். அப்ப பாக்குறாரு, இந்த ஆலயத்தை சுத்திகரிக்க நீ யார்? அந்த வியாபாரிகளுக்கு இந்த யூதர்கள் சப்போர்ட் வந்துட்டாங்க. எப்படி இந்த கடை காலி பண்ணலாம்? நீ இன்னைக்கு நடக்குது இல்ல, ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஒரு குரூப் வந்து இவங்க ஆக்கிரமிச்சுட்டு இருப்பாங்க இடத்தை, அது வந்து அகற்றுதான் உடனே ஒரு குரூப் சண்டைக்கு வந்து நிற்கும், எப்படி இதை அகற்றுவீங்கன்னு. அது போலதான் இந்த தேவாலயத்துக்குள்ளேயே வியாபாரம் நடக்கிறது, அதை கிளியர் பண்றார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அதற்கு வரிஞ்சு கட்டி கொண்டு ஒரு கூட்டம் வந்து நிக்கிது, எப்படி நீ இதை செய்கிறது? யார் உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? சிம்பிளா சொன்னார், உனக்கு புரிஞ்சும் புரிய ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த ஆலயத்தை இடிச்சு போடு. மூணு நாள் எழுப்பு வேண்டார், அவன் இன்னும் குழம்பிட்டான். என்னடா அது, இதை சுத்திகரிக்கிறத பத்தி கேட்டா இடிச்சு போடுங்கிறார் இவரு. இதை கட்டுவதற்கு 46 வருஷம் ஆச்சு. 46 வருஷம் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுவதற்கு நேரம் எடுத்துக்கொண்டது. இதை இடித்து போடும், மூணு நாள் திருப்பி நான் எழுப்புவேங்கிறீர். அவன் ஒண்ணுமே புரியல. இப்ப பாருங்க, இதான் ரொம்ப நல்ல டெக்னிக் இது. கோமா வந்தவனுக்கு குழப்பி விட்டுட்டாரு, சண்டை போட வந்தவனை குழப்பி விட்டுட்டாரு. இப்ப அவன் அந்த குழப்பத்தை கிளியர் பண்றதுக்குள்ள அவன் கோபமே தணிஞ்சிடும், எதுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, அப்படி பண்ணி விட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இவர் சொன்ன வார்த்தையை அவங்களை யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியல, அவனே குழப்பிக்கிறான், என்னது மூணு நாள்ல எழுப்புங்கிறார். ஆனால் நமக்கு வேதம் விளக்கம் கொடுக்கிறது, அவர் தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து அப்படி சொன்னார். இதை ஏன் இந்த இடத்துல இங்க சொல்றேன்னா, அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே தனக்கு நேரிட போகிற சிலுவை மரணத்தை அவர் முன் அறிவித்தார். ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே தனக்கு நேரிட போகிற சிலுவை மரணத்தையும், அந்த மரணத்திற்கு பிறகு 3வது நாள் தான் உயிரோடு எழும்ப போகிறதையும் ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிட்டார். அவருக்கு ஆரம்பம் முதலே தெரியும். அதன் பிறகு அவர் ஊழியத்தின் பாதையில் அவ்வப்போது இந்த காரியத்தை அவ்வப்பொழுது ஜனங்களுக்கு அவள் அறிவிக்காமல் இருந்ததில்லை. குறிப்பாக சீஷர்களுக்கு அவர் தெரியப்படுத்தாமல் இருந்ததே கிடையாது. ஒரு பக்கம் மினிஸ்ட்ரி நடந்திருந்தாலும் ஒரு பக்கம் தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு அவர் வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே தான் இருந்தார். தன்னுடைய சீஷர்களை மைல்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தார், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மைண்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தார். அதே போல வெளியில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சொன்னார், வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியல, ஆனால் சீஷர்களுக்கு கொஞ்சம் புரியற மாதிரி கொஞ்சம் அவருடைய மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தார். வாசிச்சு பாருங்க, ஒரு வசனத்தை காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:21 வாசிக்கலாம். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3வது நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இப்ப பர்சனலா சொல்ல ஆரம்பிக்கிறார், மனுஷகுமாரனாகிய நான் பல பாடுகள் பட்டு தான் கொல்லப்பட போகிறேன் என்பதை அவர் சொல்றார். எருசலேமுக்கு போகும்பொழுது அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வேத ஆசா பிரதான ஆசாரியராலும் வேத பாடகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3வது நாளில் எழுந்திருக்க வேண்டும். இப்ப இங்க வந்து தெளிவா சொல்றார். வெளியில் இருந்த யூதர்களுக்கு குழப்பமா சொல்லிட்டு போனார், ஆனா சீஷர்களுக்கு வெளிப்படையா சொன்னார், நான் கொலை செய்யப்படுவேன். யாரால கொலை செய்யப்படுவேன்? வேத பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் நான் கொலை செய்யப்படுவேன், நான் சிலுவையில் அடிக்கப்படுவேன், ஆனால் 3வது நாளிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு இது தெரியும், தனக்கு நேரிட போகிற மரணம் எப்படிப்பட்டது என்பது அவருக்கு தெரியும், அந்த மரணத்திற்கு பின்னால நிக்க போறது யார் என்றது அவருக்கு தெரியும், அந்த சிலுவை மரணத்தை அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்ப சிலுவை மரணத்திற்கு முந்தின நாள் ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். எப்படி இருக்கு? இவ்வளவு தூரம் ஆரம்பம் முதலே தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து தெளிவாய் அறிந்திருந்தவர், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தவர், எப்படி அவரால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய முடிந்தது? யோசிக்கணும். அதைத்தான் நான் சொல்றேன், தேவகுமாரனுக்கே ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்று ஒரு உண்டானால் நம்ம நிலைமை எல்லாம் என்னங்கிறது அதுதான் என் கேள்வி. பாவமே இல்லாத அந்த பரிசுத்தருக்கே மாம்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்று ஒன்று உண்டானால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நமக்கு இந்த போராட்டம் எவ்வளவு மிகுதி என்பதை புரிந்து கொள்ளணும். ஈஸியா எடுத்துக்காதீங்க, உங்கள் மாம்ச போராட்டத்தை ஒருபோதும் ஈஸியா எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்கள் மாம்சம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நரகத்தை நோக்கி இழுக்கிறது. உங்கள் மாம்சம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை தேவ சித்தத்தை விட்டு வெளியே தள்ளுகிறது. உங்கள் மாம்சம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பரலோகத்திற்கு தகுதியற்றவர்களாய் மாற்றுவதற்கு தவித்துக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும், மாம்சத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கே சிலுவை மரணத்திற்கு முந்தின இரவு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் செய்திருப்பார். ஆனால் நம்ம நிலைமை என்ன? ஜெபிக்கிறவருக்கே இந்த நிலைமை, ஜெபிக்காதவங்களுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையவே ஜெபத்திற்கே ஒப்பு கொடுத்தவருக்கே இந்த நிலைமைன்னா, ஜெபிக்காம இருக்கிறவருடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. டைரக்டா மாம்சம் இழுத்து கொண்டு போய் நரகத்தில் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஏன் நான் இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னா, இது ரொம்ப சீரியஸான விஷயம், ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். நமக்குள் நடக்கிற ஒரு போராட்டம், இது சாதாரண போராட்டம் அல்ல, ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம், ஒவ்வொரு வினாடியும் தேவ சித்தத்திற்கு விரோதமாய் நம்மை இழுத்து கொண்டு போகிறதற்காக நடந்து கொண்டிருக்கிற போராட்டம். இது தேவ சித்தத்துக்கு விரோதமான ஈஸியா நினைச்சிட கூடாது, உங்களை நரகத்திற்கு கொண்டு போகிறதற்காக நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்திற்கு போகாதபடி உங்களை தடுப்பதற்கு உங்களுக்குள்ளேயே ஒன்று போராடி கொண்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அது போராடிட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோட லைஃப கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த தேவ சித்தம் அப்படின்றத அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா, அவர் மாதிரி யாரும் டெடிக்கேட்டடா இருக்கவே முடியாது. அவ்வளவு தூரம் அதற்கு தன்னை அர்ப்பணித்தவர். எனக்கு இந்த ஜெபம் தான் ரொம்ப ஆச்சரியம். பிதாவே உம்முடைய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இந்த ஜெபம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜெபம். எப்படி இவர் வாயில் இப்படி ஒரு ஜெபம் வந்துச்சு அப்படின்னா, இந்த வார்த்தை நமக்கு பைபிள் வந்து ரொம்ப பிராங்கான புத்தகம், ஒளிவு மறைவே கிடையாது பைபிள் என்னைக்குமே. பைபிள் வந்து என்னைக்குமே பாலிஷ்டா பட்டும் படாமல் இப்படி எழுதுனா என்ன இமேஜ் வரும் அதெல்லாம் இருக்காது. ஓப்பனா உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் வேத புத்தகம். அது இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருக்கட்டும், உள்ளதை உள்ளபடி சொல்லிடும். அதான் பைபிள். அது எழுதப்பட்ட சரித்திரமும் இப்படிதான், நம்ம லைஃபையும் உள்ளதை உள்ளபடி காட்டுறதுதான் பைபிள். இதுல பச்சபாதமே கிடையாது, ஒளிவு மறைவு என்பதே கிடையாது பைபிள்ல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஜபத்தை மறைக்கல. இப்படி அவர் ஜெபித்தார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, இந்த சுவிசேஷத்தை எழுதும் பொழுது இதெல்லாம் எழுதாத அப்படின்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து செய்து இந்த ஜெபத்தை மறைச்சது, இதை நீ எழுத வேண்டாம் அப்படின்னு மறைக்கல. இயேசு கிறிஸ்து பண்ணாலும் அந்த ஜெபத்தை எழுதி வை. ஏன் தெரியுமா? அப்பதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் விரோதமாக எழுப்புகிற போராட்டம் என்பது என்ன என்பதை பின்வரும் சந்ததிகள் அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் எல்லாம் உள்ளதை உள்ளபடி வேதம் சொல்லுகிறது. சரி, இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா, தேவ சித்தத்தில் நடக்கிறதுல அவர் வந்து அவரை மாதிரி கமிட்டட் யாருமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சில வசனத்தை காட்டிட்டு பின்பு எப்படி நம்ம தேவ சித்தத்துக்குள்ள போறதுன்றதை பத்தி உங்களுக்கு நான் சில விஷயத்தை சொல்ல போறேன். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34 வாசிக்கலாம். யோவான் 4:34 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவர் கிரியைகளை எல்லாம் அவர் சொன்னதையெல்லாம் செஞ்சு முடிப்பதுதான் எனக்கு போஜனம். ஒரு மனிதன் என்னைக்குமே போஜனத்தை தவிர்க்க மாட்டான், சாப்பாட்டை மிஸ் பண்றது கிடையாது. அப்படின்னு இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் தேவ சித்தத்தை எங்கேயுமே மிஸ் பண்றது இல்லைங்கிறார். அதோட அர்த்தம் தான், எந்த ஒரு மனுஷனும் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், சாப்பாட்டை மிஸ் பண்ண மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் இதுதான் எனக்கு போஜனம், என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும், அவர் என்னென்னலாம் சொன்னார் அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும், இதுதான் எனக்கு போஜனம். இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்தினார். இப்படிப்பட்டவரே இப்படி ஜபிக்கிறார் என்றால் அதுதான் போராட்டத்தின் உச்சம். இது திருப்பி திருப்பி நீங்க யோசிக்கணும். இப்படி கமிட் பண்ணி வாழ்ந்தவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜபிக்கிறார்னா அதுதான் போராட்டத்தின் வலிமை எவ்வளவு பயங்கரமானது என்பதற்கான அடையாளம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அப்படிதான் இருந்தார், ஒவ்வொரு நிமிஷமும். அதே யோவான் சுவிசேஷத்திலே 8 அதிகாரத்திலே ரொம்ப அழகான இன்னொரு சாட்சி தன்னை பத்தி சொல்லுவார். 29 வாசிக்கலாம், 8 அதிகாரம் 29 வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவர் என்னைக்குமே ஒரு போக்கஸ், என்னை அனுப்பினவர், என்னை அனுப்பினவர், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது எனக்கு போஜனம், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. இப்போ எப்பொழுதும் அவருக்கு ஒரு கான்சியஸ் இருந்துட்டே இருந்துச்சு, என்னை ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார், இந்த உலகத்திற்கு என்னை பிதா அனுப்பியிருக்கிறார், அவர் வேலையை செய்யறதுக்கு அனுப்பியிருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி வாழ்றதுக்கு அனுப்பியிருக்கிறார், அவருடைய வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்காக என்னை அனுப்பியிருக்கிறார். நம்மளை யார் அனுப்புனது, நம்மளை யார் அனுப்புனது, அப்பா அம்மாவா? நிறைய பேர் சொல்லுது உலகத்திற்கு என்னை கொண்டு வந்த தகப்பன் தாயின்னு வாங்க, உங்க தகப்பன் தாய் சரீரத்தை தான் கொடுத்தாங்க. இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பினது நம் பிதாவாகிய தேவன். ஆமென். நம்ம அப்பா அம்மா கூட நம்மளை இந்த உலகத்துக்கு கொடுக்கல, அவங்க மூலமா சரீரம் தான் கிடைச்சதே தவிர ஆவி கர்த்தர் தந்த தீபம் மேலிருந்து வந்திருக்கிறோம். நம்ம நம்முடைய ஆத்துமா கர்த்தர் கொடுத்தது மேலிருந்து வந்திருக்குது, சரீரம் தான் பூமியிலிருந்து வந்திருக்குது. அப்ப நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறோம். நம்மளை அனுப்புனது யாரு, இயேசு கிறிஸ்துவை அனுப்பின அதே பிதா தான் நம்மளை அனுப்பியிருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்ற அத்தனை வார்த்தைகள் அப்படியே பிளைண்டா ஏத்துக்கணும், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனம், இது நாமும் சொல்ல முடியும். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், ஏன், அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. என்னை அனுப்பினவர் பிதா, இந்த பூமிக்கு என்ன அனுப்பியிருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கு அனுப்பியிருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அனுப்பியிருக்கிறார், ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் அவருடைய வேலைகளை செய்து முடித்து விட்டு நான் மறுபடியும் நான் அனுப்பப்பட்ட இடத்துக்கு திரும்பி போகணும், வேற ரூட்ல போயிடக்கூடாது. எங்கிருந்து வந்தோம் அங்கேயே தான் போய் சேரணும், ரூட் மாதிரி வேற இடத்துல போய் இறங்கிடக்கூடாது. புரியுதா நான் சொல்றது, அனுப்பினவரை குறித்து உணர்வோடு இருந்தா அனுப்பின இடத்துக்கு போலாம், வந்த இடத்துக்கு திரும்பி போலாம், இல்ல இங்க ரூட் மாறிட்டீங்க அது வேற இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுரும். ஒரு நாள் ஒரு தம்பி, நான் முந்தி சர்ச்சில் இருந்த போது, பாஸ்டரோட மகன், அவன் கே கே நகருக்கு போயிட்டு ரொம்ப அவன் இன்னசென்ட் அந்த பையன், ரூபஸ் சின்னவனர். அப்ப அவன் வந்து சைக்கிள்ல வந்து அசோக் நகருக்கு போயிட்டு நேரம் வரான், வந்து இந்த அம்பேத்கர் சிலை இதுகிட்ட ஆற்காடு ரோட்ல அதுகிட்ட வந்துட்டான். வந்து ரைட்ல கட் பண்ணா நேரம் கோடம்பாக்கம் பிடிச்சி இப்படி வந்து வந்துடலாம் சோலைமேட்டுக்கு. ரைட்ல கட் பண்றதுக்கு பதிலா இவ்வளவு தூரம் அம்பேத்கர் சிலை வரைக்கும் கரெக்டா வந்தான், வந்து லெப்ட் எடுத்துட்டான். ரைட்டுக்கு பதிலாக லெப்ட் எடுத்துட்டான். வண்டியை ஓட்டுறான் ஓட்டுறான், சைக்கிள் ஓட்டுறான் ஓட்டுறான் ஓட்டுறான், என்னடா அந்த கோடம்பாக்கம் பிடிச்சி வரமாட்டேங்குது, லெப்ட்ல போனா எங்களுக்கு கோடம்பாக்கம் பிடிச்சி வரும். ஓட்டுறான் 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 ஓட்டுறான், கடைசியில் என்னடா அது கோடம்பாக்கம் பிடிச்சி வர நம்ம வீடு இன்னும் வரவே இல்லை. ஓட்டி ஓட்டி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு, சரி எங்க கோடம்பாக்கம் பிடிச்சி எங்க இருக்குன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு, இங்க கோடம்பாக்கம் பிடிச்சி எங்கெங்க இருக்குதுன்னு கேட்கறான் ஒரு இடத்துல இறங்கி நின்றுட்டு. ஏன்பா நீ மாங்காடு வந்துட்டு நீ கேட்கற, கோடம்பாக்கம் பிடிச்சி எங்க இருக்குது நீ மாங்காட்டில் வந்து கேட்டுட்டு. போயிட்டான் போய் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. யோசிச்சுப்பார் இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம். ஒரு சின்ன டர்ன் தப்பா எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ரோட்டு மாத்தி திருப்பிட்டீங்க உங்க லைஃப்ல, பக்கத்தில் இருக்கிற பரலோகத்துக்கு வர்றதுக்கு தூரத்தில் இருக்கிற நரகத்துக்கு போய் இறங்கிடுவீங்க. சரியா, ஒரு சின்ன தவறு ஒரு சின்ன டர்ன் தப்பா பண்ணிட்டீங்கன்னா போச்சு. உங்க லைஃப்ல ஒரு திருப்பம், தப்பான ஒரு திருப்பம் உங்க லைஃப்ல வந்துருச்சுன்னா அந்த திருப்பம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிடும். சொல்றேன், தேவ சித்தங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன டர்ன், டர்ன் பண்ணும்போது தப்பு தெரியாது, டர்ன் பண்ணும்போது தப்பு தெரியாது. சின்ன டர்ன், இப்படி போறதுக்கு இப்படி டர்ன் பண்ணிடும், ஆனா அது உங்களை எங்கேயோ கொண்டு பண்ணிக்க வச்சிடும். திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும் லைஃப்ல வந்து தேவ சித்தம் ஒவ்வொரு செகண்ட் நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன தவறான முடிவு உங்க வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா அது உங்களை கண்டிப்பா நரகத்துல கொண்டு போய் நிக்க வைக்கும், உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவ்வளவு தெளிவா இருந்தார், என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியைகளை முடிப்பதுதான் எனக்கு போஜனம். என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. தேவ சித்தம், தேவ சித்தம். என்னை அனுப்பினவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார். என்னை அனுப்பி வைத்துக் கொண்டு அனுப்பி வைத்து விட்டு நான் எப்படி வாழ்றேன் என்ன செய்யறேன் அவருடைய விருப்பத்தின்படி வாழ்றேனா இல்லையா என்பதை அவர் மேலிருந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறார். தப்பா டர்ன் எடுத்தா எனக்கு சொல்லுவார், உணர்த்துவார், எச்சரிப்பார், கண்டிப்பார், தண்டிப்பார். அதற்கு மிஞ்சி நான் தப்பான டிராக்ல போயிட்டே இருந்தனா அமைதியாயிடுவார். புரியுதா? நிறைய செய்வார், உணர்த்துவார், எச்சரிப்பார், போதிப்பார், கண்டிப்பார், தண்டிப்பார், எல்லாம் பண்ணுவார். அத்தனை முயற்சிகளும் அவருக்கு வீணா போச்சுன்னா அமைதியாயிடுவார். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றார். தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், தேவ சித்தம் என்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சின்ன டிராக் மாறிட்டீங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் நிக்க வச்சிடும், திருப்பி வரவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் அப்படியே லைஃப் லீட் பண்ணிட்டு வந்தார். அவருடைய வாழ்க்கையில ரெண்டு முறை பிதா கிட்ட இருந்து டைரக்டா விட்னஸ் வாங்கினார், சாட்சி வாங்கினார். இதுதான் அவருடைய சக்சஸ் அடையாளம். அதை சொல்லிட்டு அப்புறம் நம்ம சொல்யூஷனுக்கு நம்ம வரப்போறோம். மத்தேயு 3:17 வாசிக்கலாம். அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். எப்போ? அவர் ஞானஸ்நானம் பெற்று தேவ நீதியை நிறைவேற்றும் போது இது நடந்துச்சு. பிதா என்ன சொன்னாலும், அதற்கு என்ன தடை வந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் ரொம்ப கவனமா இருந்தார். அதுக்கு அவர் பிரஸ்டீஜ் பார்க்கல, இந்த யோவான் கிட்ட போய் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணுமா யோசிக்கல. விரியன் பாம்பு குட்டிகளை போல இருக்கிறதான மோசமான ஜனங்களோடு சேர்ந்து வந்து நம்மளும் அந்த லைன்ல நின்று ஞானஸ்தானம் எடுக்கணுமா யோசிக்கல. பிதா சொல்லிட்டார் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்னு, எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. அங்கதான் பிதா சொல்றாரு, இந்த உலகத்திலே நீ ஞானஸ்தானம் எடுத்தது சாதாரண விஷயம் இல்லை, என்னுடைய நீதி நான் செய்யணும்னு சொல்லிட்டேன், அதை நீ செய்யற. பரிசேயர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, ஆயக்காரர்கள் நிக்கிறாங்க, மோசமான ஆட்கள் நிக்கிறாங்க, அவர்கள் நடுவிலே வந்து இவரும் வந்து நின்று எடுக்கிறாரு. யோவான் கொடுக்க யோசிக்கிறான், ஆனாலும் வற்புறுத்தி எடுக்கிறாரு. இதெல்லாம் எதை குறிக்கிறது? தேவ சித்தம் செய்வதில் அவருக்கு இருந்த அர்ப்பணிப்பை குறிக்கிறது. அதனாலதான் பிதா சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன். 17 மத்தேயு சுவிசேஷத்திலே 17 பாருங்க, இன்னொரு சாட்சி பாருங்க, 5 வாசிக்கலாம். அவர் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. மறுபடியும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து பரலோகத்தின் பிதா ஒரு சத்தத்தை அனுப்பினார். அவர் லைஃப்ல இந்த மாதிரி சாட்சி வாங்கிட்டே இருந்தார். பிதா கிட்ட இருந்து அடிக்கடி பிதா அவர் வந்து உற்சாகப்படுத்தி இருந்தார். அவருடைய பிரியமான வாழ்க்கையை பப்ளிக்கா சொல்லிட்டு இருந்தார். பிதா சொல்லிட்டு இருந்தார், அவ்வளவு தூரம் தேவ சித்தத்தில் இருந்தவர், அவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர், பிதாவுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர், எப்படி அவரால் கடைசி நேரத்தில் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபிக்க முடிந்தது. இதுதான் திருப்பி திருப்பி வர கொஸ்டின். இவ்வளவு தூரம் தன்னை அர்ப்பணித்தவர், இவ்வளவு தூரம் பிதாவினால் சாட்சி பெற்றவர், தொடர்ந்து சாட்சி வாங்கினவர், எப்படி அவரால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய முடிந்தது? இதுதான் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இருக்கிற போராட்டத்தின் உச்சக்கட்ட அடையாளம். ஈஸி எடுத்துக்காதீங்க, உங்கள் மாம்சத்தை குறித்து ஈஸி எடுத்துக்காதீங்க. அது உங்களை நரகத்தில் இழுக்கிறதுக்கு 24 hours ட்ரை பண்ணுது. சுய சித்தம், சுய புத்தி 24 hours உங்களை நரகத்திற்குள் இழுக்க ட்ரை பண்ணுது. கவனமா இருக்கணும், தேவ சித்தத்தில் வாழ்வதற்கு கவனமா இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல வந்து எவ்வளவு ஒரு கமிட்டட் அவர் இருந்தாரு, எவ்வளவு தூரம் அதை குறித்து சாட்சி வாங்கினாரு, ஆனால் அவரோ அந்த நிலைமையிலிருந்தும் அவரால் எப்படி அப்படி ஜெபிக்க முடிந்தது என்பதற்கு இனிதான் விஷயத்துக்குள்ள நம்ம போக போறோம். சரி, இப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் எப்படி செய்வது? புரியுதுல, தேவ சித்தத்தை நாம் எப்படி செய்வது? ஏன்னா இவ்வளவு டஃபான விஷயம், தேவ சித்தத்தில் போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கே எவ்வளவு போராட்டம் இருந்துச்சுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப அதை எப்படி நம்ம லைஃப்ல வந்து நம்ம கொண்டு வருகிறது என்பதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். முதல் காரியம், இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல இருந்து உங்களுக்கு சில விஷயத்தை சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 50-54 வாசிக்கலாம். மத்தேயு 26 50-54. சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியினுடைய வேலைக்காரனை காது அறவெட்டினான். உன் பட்டயத்தை திருவவும் அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இதுக்கு முன்னாலதான் நடந்த சம்பவத்தை இப்ப நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே மிகுந்த போராட்டத்தோடு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதன் ஜெபிச்சாச்சு. ஜெபிச்சு முடிச்ச உடனே காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கெத்செமனே தோட்டத்தில் நடக்கிற அடுத்த சம்பவம் இது. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, அவர் அப்படி கமிட் பண்ண உடனே நெக்ஸ்ட் விஷயம் உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூதாஸ் போர் சேவகரை கூட்டிக் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு வந்துட்டான். அதே கெத்செமனே தோட்டத்திலேயே உடனே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு தன்னிடத்தில் ஒரு பட்டயம் வைத்திருந்தான், எடுத்து உடனே ஒருவனை வலது காது அரும்படி வெட்டி போட்டான், ஒரு போர் வீரனை வெட்டிட்டான். உடனே இயேசு கிறிஸ்து உன் பட்டயத்தை உரையிலே போடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? இதுதான் அவருடைய லைஃப்ல தேவ சித்தத்தில் போறதுக்கு அவரை பேக்கப் பண்ண விஷயம் தான். இயேசு கிறிஸ்து வேத வசனத்தில் தேறி இருந்தார். தன்னை குறித்து எழுதப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவர் தரவா இருந்தார். அத்தனை காரியங்கள் மனசில் அப்படியே பதிந்திருந்தது, மெமரி பண்ணி அப்படியே ஃபில்டா இருந்தார். அந்த வசனத்தினால நிறைஞ்சிருந்தார். குறிப்பாய் தன் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே மிக தெளிவா இருந்தார். இப்ப சிச்சுவேஷன் மோசமா இருக்குது, இப்பதான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி எல்லோபடி சித்தத்தின்படி ஆக கடவுள். ஜெபிச்ச உடனே காரியம் வேற மாதிரி ஆகுது. ஜெபிச்ச உடனே யூதாஸ் வந்துட்டான். ஜெபிச்சு முடிச்ச உடனே பேதுரு வெட்டுகிறான், இயேசு கிறிஸ்து தடுக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு சப்போர்ட் பண்றது அவருக்கு பிடிக்கல. அவன் வைராக்கியமா பட்டயத்தை எடுத்து வெட்டிட்டான், ஆனா அதை அவர் வந்து அப்ரிசியேட் பண்ணல. கரெக்டா, பரவாயில்லையே, எனக்காக இவ்வளவு தூரம் நின்னியே, ஒரு போர் வீரன்னு கூட பார்க்காம வெட்டிட்டேப்பா, நீ தான்டா எனக்கு உண்மையான சீசன் அப்படின்லாம் அவனை பாராட்டல. உள்ள போடு, பட்டயத்தை எடுக்காத. நான் நினைச்சனா ஒரு சின்ன பிரேயர் பண்ணி, நீங்க 12 பேர் என்ன என்ன பாதுகாக்கிறது, 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை என்னால் ஒரு செகண்ட்ல இறக்க முடியும். ஒரு லேகியோன் என்பது 72,000 தூதர்கள் இறங்கி வந்து என்ன பாதுகாப்பாங்க? நீ ஒன்னும் உன் பட்டயத்தை வச்சு என்ன பாதுகாக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, வேண்டாம். 72,000 தூதர்கள் வந்து என்ன பாதுகாக்க என்னால முடியும், எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அப்படி நான் செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டேன். நல்லா கவனிக்கணும், செய்ய முடியும் ஆனா செய்ய மாட்டேன். இந்த வார்த்தையை நல்லா மனசுல பதிச்சுக்குங்க. என்னால எல்லாம் செய்ய முடியும் ஆனா எல்லாம் செய்ய மாட்டேன். ஆமென். செய்ய முடியும் ஆனா செய்ய மாட்டேன். முடியும், நீங்க நினைச்சா எதையும் செய்யலாம், எந்த தப்பையும் நீங்க நினைச்சா செய்யலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு செகண்ட், ஒரு சின்ன ஜபம் போதும், எந்த தப்பையும் செய்யலாம், வாய்ப்பு இருக்குது, தேடி வருது வாய்ப்பு. என்ன தப்பு செய்யறதுக்கும் வாய்ப்பு காத்துட்டு இருக்குது, வாசல் அருகே காத்திருக்குது. செய்ய முடியும் ஆனா செய்ய மாட்டேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளை அடையாளம். ஏன் செய்ய மாட்டேன்? என் பிதா என்னை குறித்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், சிலுவையிலே நான் மரிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். நான் இப்போது ஜெபம் பண்ணி பிதாவின் இடத்தில் 72,000 தூதரை இறக்கி நான் பாதுகாக்கப்பட்டேன் என்றால் பிதா சொன்னது நடக்காது. எனக்கு என் ஜீவன் முக்கியம் அல்ல, என் பிதாவின் வார்த்தை எனக்குள் நடக்கணும், அதுதான் முக்கியம். திருப்பி சொல்லட்டுமாத, எனக்கு என் ஜீவன் முக்கியம் அல்ல, என் பிதாவின் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும், அதுதான் முக்கியம். என் உயிரே போனாலும் தேவ சித்தத்தை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். இதுதான் காரியம். என் உயிர் போனா போட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. தேவ சித்தத்தை மட்டும் நான் விட்டுற மாட்டேன். அதுதான் அதோடைய அர்த்தம். என்னை காப்பாத்திக் கொள்ள என்னால முடியும், என் உயிரை காப்பாத்துறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு தேவ தூதர் வரணும் கூட கிடையாது. பல சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா அவர் மலையின் மேல் கொண்டு போய் கீழே தள்ளதுக்கு பார்ப்பாங்க, அப்படியே அவர் நடுவில் மறைந்து போனார் இருக்கும். சடனா டிசப்பியர் ஆயிருக்காரு இயேசு கிறிஸ்து பல இடத்துல பைபிள்ல. சடனா மறைஞ்சிருவாரு, சடனா அப்படி மறைஞ்சு போயிட்டான்னு முடிஞ்சு போச்சு. எவனும் தேடிய சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பான், இயேசு கிறிஸ்து அங்க இருக்க மாட்டாரு. அவர் இருப்பார், அவன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார், அப்படியே மறைஞ்சிட்டு போயிடுவார். செய்யலாம், ஆனா செய்ய மாட்டார். என் வாழ்க்கையில் என்னை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறணுமே தவிர என் உயிரை நான் காப்பாத்திக்கிறது முக்கியம் கிடையாது. உயிரே போனாலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். ஆமேன். இதுதாங்க இயேசு கிறிஸ்து நமக்கு வச்சிருக்கிற முன்மாதிரி. உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பிதாவின் சித்தத்தை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். நம்ம வாழ்க்கையில் இந்த வைராக்கியம் இருக்கணும். நான் கேட்கிறேன், இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், இவ்விதமாய் அப்படி செய்வீனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அப்போ தன்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியம் தன்னிடத்துல நிறைவேறணுன்றதில் அவர் அவ்வளவு தூரம் கவனமா இருந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்க கையில் இருக்குது பைபிள், இது யாருக்காக எழுதிருந்து? உங்க கையில் இருக்கிற பைபிள், இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள் கையில பைபிள் வச்சிருக்கிறீங்க, உங்க கையில் இருக்கிற பைபிள் யாருக்காக எழுதுன அதை சொல்லுங்க எனக்கு. இயேசு கிறிஸ்துக்காகவா, அப்போஸ்தலருக்காகவா? உங்க கையில் இருக்கிற பைபிள் உங்களுக்காக தான் எழுதியிருக்குது. இந்த வேத வாக்கியங்கள் எதுக்காக எழுதியிருக்குது தெரியுமா? இந்த வேத வாக்கியம் என் வாழ்க்கையில நடக்கணும். இந்த புரியுற மாதிரி சொல்றேன், இதுல செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிறதெல்லாம் எதுக்கு? நான் அப்படி செய்யாம இருக்கணும்ன்றதுக்காக. இதுல செய்ய வேண்டும் என்கிற காரியம் எல்லாம் எழுதியிருக்குது யாருக்கு? வேற ஒருத்தனுக்கு இல்ல, எனக்கு. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இல்ல, எனக்கு. இந்த வேத புத்தகம் எனக்கு எழுத கொடுக்கப்பட்டு, எனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம், என்னை குறித்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம். நீங்க நினைச்சிட்டீங்களா இயேசு கிறிஸ்து பத்தி எழுதியிருக்க, நாலு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து பத்தி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சரித்திரத்தை தான் படிப்பீங்க பைபிள்ல. இந்த நாலு சுவிசேஷமும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நிருபங்கள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. யாருக்கோ கிடையாது பைபிள், என் கையில் இருக்கிற பைபிள் எனக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மத்தவனுக்கு. புரியுதா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார்னு சரித்திரம் பேசுறதுக்கு இல்ல நம்ம சபை, அதன்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறதுக்கு தான் இந்த உபதேசம். புரியுதா? சரித்திரம் பேசுற இடம் கிடையாது இது. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்று எழுதி கொடுத்திருக்கிறதோ அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ வேண்டும் என்று உபதேசித்தாரோ அப்படி வாழ்வதற்கு தான் நம்ம கையில பைபிள். அப்ப நம்ம வாழ்க்கையில் வேத வசனம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க, இது எனக்காக எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் என் கையில் இருக்கிறது. ஸ்ட்ராங்கா மனசுல பதிச்சு, என்னை குறித்து எழுதப்பட்ட புத்தகம், வேற யாரையோ குறித்து இல்லை, என்னை குறித்து எழுதப்பட்ட புத்தகம் இது. நான் சொல்றது கரெக்டா? என்னை குறித்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம், நான் எப்படி இருக்கணும்னு எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம், இது என்னை குறித்த புத்தகம். அப்படின்னா இதில் எழுதி இருக்கிறவைகளை படியெல்லாம் நடப்பதற்கு முதலாவது இது எல்லாம் முதல்ல என் இருதயத்தில் இருக்கணும், ரெண்டாவது அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பைபிளை மட்டும் மனப்பாடம் பண்ணி வைத்து விட்டு இந்த இடத்துல பேதுருவை வந்து கண்ட்ரோல் பண்ண விட்டு இருந்தாரு வச்சுங்க, வேற மாதிரி ஆயிருக்கும். அல்லது ஒரு ஜபம் பண்ணி வசனத்தை எல்லாம் மனசுல நிறைச்சு வச்சுட்டு பிதாவை கொஞ்சம் செக்யூரிட்டி வேணும், தூதர்களை கொஞ்சம் அனுப்புங்கன்னு கேட்டிருந்தாருன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். உங்களை குறித்து எழுதி கொடுக்கப்பட்ட இந்த புத்தகத்திற்கு உங்களை நீங்கள் மனதார விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்பதான் அது உங்க லைஃப்ல வரும். விட்டு கொடுக்காட்டி வசனம் உள்ளத்தில் இருந்தாலும் நடக்காது. இன்னைக்கு பைபிள் நிறைய பேர் கரைச்சு குடிச்சவங்க இருக்கிறாங்க, அப்படி ஒப்பிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. புரியுதா? இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒருபோதும் தங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க பைபிள் எத்தனையோ பேர். அப்படி சரமாரிய வசனத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒருபோதும் அதற்கு தங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. டோட்டலா வேஸ்ட். அவன் தான் நரகத்தில் மகாபாரம் மோசமான அடி வாங்க போறான். படிச்சுட்டு வாழ்க்கையில் விட்டு கொடுக்காம இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அடி சரியான அடி வாங்க போறான் நரகத்தில். நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதை உள்ளே வையுங்க, எதை உள்ளே வைக்கிறீர்களோ அதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். அங்கதான் தேவ சித்தம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட். அடுத்த விஷயம் சொல்றேன், சில நெகட்டிவான விஷயத்தையும் ஒன்று சொல்றேன். தேவ சித்தத்தை கெடுக்கிற, அதை பாதிக்கிற நெகட்டிவான சில விஷயங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட லைஃப்லயே தான் நம்ம பார்க்க போறோம். 3 கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, போதும் என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். கவனிக்கணும், நீங்க தேவ சித்தத்தில் நடக்கணும் நினைக்கும் போது உங்க லைஃப்ல வந்து அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, அதுல இருந்து உங்களை வெளியில தள்ளுறதுக்கு என்னென்ன காரியங்கள் வரும்ன்றதை சொல்றேன். வந்து நீங்க வசனத்தை நீங்க இருதயத்தில் நிறைத்துக் கொண்டு அதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும்ன்றத சொன்னேன். இது வழிமுறை. இப்ப எதிர்மாறான சில காரியத்தையும் நமக்கு தெரியணும். இப்ப கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்குது. சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், இது இயேசு கிறிஸ்துக்கு உறவின் முறையாருடைய திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் தாயும் அங்கே இருந்தாள்னு போட்டிருக்கு. முதல்லயே இருந்து அந்த கல்யாண காரியங்கள்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இன்வைட்டி, அவரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் மரியாள் அழைக்கப்பட்டு போனாள்னு சொல்றதை விட அந்த கல்யாணத்தின் காரியத்தை கையில எடுத்து செய்யற ஒரு பெண் அங்க இருக்கிறார். அந்த வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்து செய்யற ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த கல்யாண வீடு வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் எந்த மாம்ச உறவையும் ரொம்ப ஸ்பெஷல் படுத்திருந்தில்லை. ஆக மொத்தத்தில் கல்யாணத்துக்கு வந்துட்டார். கல்யாணம் நல்லா நடக்குது, திராட்சை ரசம் குறைவுபடுது. பெற்ற தாய் அவரிடத்தில் வந்து கேட்கிறா, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. உடனே பளிச்சுன்னு சொன்னார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளையிலும் வரவில்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கமான நபர்கள் பெற்ற தாய், இங்க இந்த இடத்துல பெற்ற தாய். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ற உங்களுக்கு நெருக்கமான நபர்கள், நெருங்கி பழகுகிற நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நெருக்கமானவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைப்பாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. ரொம்ப நெருக்கமானவங்க, பெற்ற தாய், இதை விட க்ளோஸான ரிலேஷன் வேறு எதுவுமே கிடையாது. பெற்ற தாய் அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை, என் டைம் வரலையே. நீ எனக்கு எவ்வளவோ க்ளோஸா இருக்கலாம், நீ என்னை பெற்ற தாயா இருக்கலாம், நீ என்னை ஊட்டி வளர்த்த தாயா இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என் டைம் வரலையே, அதுக்கு முன்னால் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, நெருக்கமானவர்களை பிளீஸ் பண்றதுக்காக தேவ சித்தத்தை தூக்கி போட்டுடாதீங்கன்றேன். புரியுதா? நெருக்கமானவர்களை பிளீஸ் பண்றதுக்காக கூப்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க. அவங்களை பிளீஸ் பண்றதுக்காக தேவ சித்தத்தை தூக்கி போட்டுறாதீங்க. அவங்க சொல்றதை கேட்கல என்ன நினைப்பாங்க, இவங்க சொல்றதை நம்ம தட்ட முடியாதே, ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, நமக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்கிறாங்களே, நம்மளை பெத்து வளர்த்துருக்கிறாங்களே, நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்களே, ஒருபோதும் அவளை பிளீஸ் பண்றதுக்கு தெய்வ சித்தத்தில் இருந்து வெளியே போயிடாதீங்க. புரியுதா? ஒருபோதும் தேவ சித்தத்தை விட்டு வெளியில போயிடாதீங்க. ஒரு மனிதரை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் தேவ சித்தத்தை தூக்கி எறிந்தால் உங்க வாழ்க்கை மிகவும் மோசமாகி போயிடும். கவனமா இருக்கணும். ரெண்டு நாளைக்கு முன்னாலே நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஜீஸ் கவுன்சிலர் பிரேயர் டவருக்கு போயிருந்தேன், அங்க ஸ்டாஃப்ஸுக்கு பேசுறதுக்கு. ஆக பேசி முடிச்சுட்டு அங்கே வந்து கவுன்சிலிங்க்கு வர்றதான ஒரு பெண், அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, பிரதர் மயக்கன் சொன்னார் அந்த மாதிரி கவுன்சிலிங் பண்றவங்க, ரொம்ப அதனோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. அவங்க வந்து கிட்ட திடீர்னு ஜபிக்கணும்னு வந்து நின்னாங்க. அவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, ஜபிக்கிறாங்க, அவங்களுக்கு சில பிரச்சனை சொல்லி எங்கிட்ட ஜபிக்கணும்னு நின்னாங்க. நான் சரி அப்படி கண்ண முடி இப்படி கையை தூக்கணும், பொத்துன்னு விழுந்துட்டாங்க. தொடர்றதுக்கு முன்னாடி கையை தூக்கணும்னு சாதாரண போய் கிழ விழுந்துட்டாங்க. என்னடாது இப்படி இருக்கிறாங்க? உடனே நான் அவளை நிக்க வச்சு, உங்க லைஃபை நீங்க முடிச்சு ஆண்டவர் கையில் அவருடைய கரத்துல சித்தத்துக்கு முடிச்சு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் அவங்க முடிச்சாங்க, நீங்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும், ஆண்டவருடைய கரை. இப்போ எனக்கு அவங்க ஃபோக்கஸ் அவங்கள மேல போயிடுச்சு, ஏன்னா அவங்க வந்து பிசாசுல அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஒரு டவுட் கேட்டாங்க பாருங்க, கேட்டாங்களே ஒரு டவுட் என்கிட்ட, பாஸ்டர் காலா படத்துக்கு போலாமா அப்படின்னு நாங்க எங்கிட்ட. நான் எதிர்பார்க்கவே இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, காலா படத்துக்கு போலாமான்னு. என்னடாது யாரெல்லாம் நம்ம கிட்ட என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கிறாங்க. சொன்னாங்க என் கூட படிச்சவங்க எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, என்ன கூப்பிடுறாங்க, நாம போலாமா அப்படின்னு என்கிட்ட டவுட் கேட்கிறாங்க. என்னத பண்றது சொன்னேன். என்ன சொல்றதுன்னா, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு ஜனங்க எங்க எந்த லெவலுக்கு போறாங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் பிரியப்படுத்துறதுக்கு எந்த லெவலுக்கு போய் நிக்கிறாங்க பாருங்க. புரியுதா? மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக ஆண்டவருடைய சித்தத்தை தூக்கி போட்டாதீங்க, அசுத்தாவி தான் இறங்கும். புரியுதா? அவங்க மேல அசுத்தாவி இருந்ததுக்கு காரணத்தை நான் பிடிச்சேன், அதான் கண்டுபிடிச்சேன். மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு தேவ சித்தத்தை தூக்கி போட்டால் அசுத்தாவி அவங்களை ஆக்கிரமிச்சிடும். அவங்க லைஃப் அப்படியேதான் போயிட்டு இருக்குது, அதனாலதான் அந்த ஸ்பிரிட் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்குது. தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், மனுஷரை பிரியப்படுத்த ஒருபோதும் ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி போட்டுறாதீங்க. எந்த மனுஷனும் பிரியப்படுத்தாதீங்க. எந்த மனுஷனும் மாம்சமானவர்கள், உங்களை நரகத்துக்கு எழுப்பாங்க. பிரியப்படுத்தாதீங்க. என் ஆண்டவர் என்ன சொல்றார் அதுதான் என் வாழ்க்கையை தவிர, எந்த மனுஷரையும் பிளீஸ் பண்றதுக்கு நான் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். இது வந்து அன்பாய் வருகிறது. மரியாள் வந்து அன்பா கேட்டாங்க, மகனே திராட்சை ரசம் இல்லை. இது கூட பரவாயில்ல, இதை விட இன்னும் டேஞ்சர் ஒன்று இருக்குது. அதே யோவான் சுவிசேஷத்தில் 7 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள், இயேசு அவர்களை நோக்கி என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் இந்த அடுத்த வசனம் போகிறதில்லை என்றார், என் வேளை இன்னும் வராதபடியினால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறது இல்லை. ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம், என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. ரிப்பீட்டடா சொல்றார். இங்க பாத்தீங்கன்னா சொந்த சகோதரர்கள் அவரை எரிச்சல் விடுறாங்க. பிரபலமா இருக்க விரும்புகிறவன் வெளியில போய் அற்புதம் செய், யூதையால போய் நீ அற்புதம் பண்ணு. எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் நாசிரியத்தில் அற்புதம் பண்ணிட்டு இருக்காத, எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. நீ போய் யூதையாவில் அற்புதம் பண்ணிக்கோ, அங்கதான் ஒரு கூட்டத்தை நீ கூட்டிட்டு நீ பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு அவரை டெம்ப் பண்றாங்க, எரிச்சல் ஊட்டுறாங்க. அவர் எரிச்சல் ஊட்டப்பட்டாலும் அந்த இடத்திலையும் இயேசு நிதானமா சொல்றார், அவர் எரிச்சல் அடையல, பதிலுக்கு சண்டை போடல, கோவப்படல. உங்களுக்கோ எப்பொழுது வேலை ஆயத்தமாயிருக்கிறது, எனக்கோ என் வேலை இன்னும் வரவில்லை, சிம்பிளா சொன்னார். அப்புறம் எட்டாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா, என் வேலை இன்னும் வராதபடியினால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை, ஆனா பின்னால போவேன், இப்ப போறதில்லை. வேலை வேலை வேலைனர் அவரை டெம்ப் பண்ணாங்க, எரிச்சல் ஊட்டினாங்க. இன்னைக்கு சிலருடைய லைஃப்ல வந்து நம்ம தேவ சித்தத்தை வந்து மிஸ் பண்றோம். எப்ப தெரியுமா, யாராவது ஒருத்தர் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க, எரிச்சல் ஊட்டுவாங்க. எரிச்சல் ஊட்டினோட அந்த எரிச்சல் என்ன பண்ணுவீங்க, போடா என்ன பண்ணிட்டு போறேன் அப்படின்னு ஏதோ தப்பு பண்ணிடுறது. புரியுதா? எரிச்சல் ஊட்டும் போது நிதானம் தவறி தேவ சித்தத்துக்கு மாறா போயிடுறது. இது ரொம்ப டேஞ்சர். அன்பான மரியாள் அன்போடு கேட்கும் பொழுதும் அந்த அன்புக்கு அடிபணிந்து தேவ சித்தத்தை தூக்கி போட்டக்கூடாது. யாராவது உங்களை ஒரு இரிட்டேட் பண்ணிட்டாங்களாலும் அந்த இரிட்டேஷன்ல தேவ சித்தத்தை நீங்க தூக்கி போட்டக்கூடாது. அங்கேயும் ஜாக்கிரதையா இருக்கணும். அங்கேயும் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல. சில நிதானம் தவறியறோம், கோபம் வருது, நிதானம் தவறியறோம், தேவ சித்தத்துக்கு மாறாக பேசிடுறோம், தேவ சித்தத்துக்கு மாறாக செஞ்சிடறோம், தேவ சித்தத்துக்கு மாறாக சில காரியத்தை எடுத்து செஞ்சிடறோம். தப்பு. யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணும் போதும் உங்கள் நிதானம் உங்களுக்குள்ள கரெக்டா இருக்கணும். இவன் என்னதான் என்ன இரிட்டேட் பண்ணாலும் நான் என் தேவ சித்தத்தை விட்டு நான் விலகி போக மாட்டேன். அவன் மேல இருக்கிற கோபத்தினால நான் தப்பு பண்ணிட மாட்டேன். அவன் பண்றதான காரியத்தினாலே நான் என் ஆண்டவரை துக்கப்படுத்திட மாட்டேன். எரிச்சல் ஊட்டுகிற நபர்கள், புரியுதா? அதனாலையும் நம்ம செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருந்தது. செய்தி எனக்கு பேசிட்டு போன பேசிட்டே போல, அவ்வளோ இருக்குது. இந்த ஒரு விஷயமே எனக்கு நிறைய இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு வந்து கண்ணிகள். அன்புங்கிறது ஒரு கண்ணி. க்ளோஸா இருக்கிறவங்களுடைய அவங்களை பிரியப்படுத்துகிறதற்கு நாம் விழுந்து போகிறது ஒரு கண்ணி. அதே போல நமக்கு எரிச்சல் ஊட்டுகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதனாலே நம்ம தேவ சித்தத்தை தவறி போய் தப்பு செய்யறது ஒரு கண்ணி. இதெல்லாம் ரொம்ப தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். தேவ சித்தத்தில் நடக்கணும்ன்றது கவனமா இருக்கணும். இன்னொன்னு இருக்கு, இதெல்லாம் ரெண்டு. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எல்லாத்திலுமே சக்சஸ், எங்கேயுமே ஃபெயில் ஆகல. புரிதல், எங்கேயுமே ஃபெயில் ஆகல. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைஞ்சாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? 40 வருஷம் வனாந்திரத்துல அணைஞ்சதுக்கு யார் காரணம் தெரியுமா? சுத்தி வளைச்சு ஒரு ஆளை போக்கஸ் பண்ணலாம். அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே எவ்வளவு வல்லமையோடு, எவ்வளவு பாரத்தோடு, எவ்வளவு மன்றாட்டு ஜெபத்தோடு அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தார். அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரதுக்கு அவர் பட்ட பாடுகள் எவ்வளவு. ஆனா இந்த 40 வருஷம் அவங்க அலைஞ்சதுக்கு யார் காரணம்? அந்த பழியை நான் மோசே மேலதான் போடுவேன். எவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷனா இருந்தாலும் அந்த பழியை நான் மோசம் மேலதான் போடுவேன். அவங்க 40 வருஷம் அலைஞ்சதுக்கு பல ரீசன் சொல்லலாம். நீங்க எண்ணாகம் படிக்க வேணாம். எண்ணாகம் 13 அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த 10 பேர் சொன்னதான எதிர்மாறான காரியங்கள் அதெல்லாம் சொல்லலாம். நம்ம 1000 காரணம் சொல்லலாம். இவங்க 10 பேர் வந்து பலவிதமான காரியங்களை சொல்லி ஜனங்களை கலங்க பண்ணிட்டாங்க. அதனாலதான் 40 வருஷமா கர்த்தர் மாத்தினார். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கரெக்ட் தான். இதோடைய ரூட் எங்கன்னு பாத்தீங்கன்னா மோசை தான். படிங்க, உபாகமம் 1 அதிகாரம் 21, 22, 23. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். இப்ப மோசே வந்து இவ்வளவு தெளிவா ஜனங்களுக்கு வந்து சொல்றாரு. அப்புறம் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும், நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அங்கதான் பிரச்சனையே வந்துச்சு. அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து நான் தான் பண்ணேன். ஏன் பண்ணேன்? நீங்க சொன்னதை கேட்டு நான் பண்ணிட்டேன். பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? இங்க தான் ஆச்சு. அந்த போயிட்டு வந்ததுல 12 பேர்ல 10 பேர் கொடுத்ததான நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் எல்லா ஜனங்களையும் கலங்க வைத்தது. அந்த கலங்க வைத்த காரியம் தான் கடைசியில பின்னாட்களில் 40 நாட்கள் 40 வருஷமா மாறுச்சு. எங்க ஸ்டார்ட் ஆச்சு? மோசே கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. மோசே தெளிவா தான் இருந்தாரு, கர்த்தர் உங்களுக்கு காணான் தேசத்தை வச்சிருக்கிறார். உடனே ஒரு கூட்டம் வந்து பேசிச்சு, நம்ம போய் இந்த தேசத்தை சோதிச்சு பார்க்கறதுக்கான ஆட்களை அனுப்புங்கன்னு ஒரு நல்ல புத்திமதி மாதிரி சொன்னாங்க. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு, பரவாயில்ல, இந்த புத்திமதி நல்லதா இருக்குது. அது செய்ய போனதுதான் அது எனக்கு நன்றாய் கண்டதுங்கிற, அது நன்றாய் கண்டிருக்க கூடாது, அது எனக்கு நலமாய்ப்பட்டது அப்படி வந்திருக்க கூடாது. மோசைக்கு ஒரு தலைவன் என்னைக்குமே ஆண்டவருடைய சத்தத்துக்கு மட்டும்தான் செவி கொடுக்கணும். மற்றவங்க கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு அவன் செவி கொடுத்தால் மொத்த ஜனங்களும் பாதிக்கப்படுவாங்க. இந்த தலைவன் செய்த தப்பு அதுதான். அங்கதான் பிரச்சனை வந்துச்சு. என்னைக்குமே சொல்றேன், உங்களுக்கு சொல்ற போறப்ப வரவங்க எல்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா நீங்க கெட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் எந்த ஆலோசனை யார் மூலமாய் வந்தாலும் அது தேவ வசனத்தோடு ஒத்து போதான்னு பாருங்க. தேவ வசனத்தோடு ஒத்து போலன்னா, அந்த ஆலோசனைக்கு உடன்பட்டீங்கன்னா நீங்க தேவ சித்தத்தில் வெளியில போயிடுவீங்க. இதுல மூணு கண்ணிகளை நான் இப்ப சொன்னேன். ஒன்று, அன்பினால் வந்த தாய் அன்போடு சொன்ன காரியம், அதுல இயேசு கிறிஸ்து கவனம் இருந்தார். இரண்டாவது, அவர் டெம்ப்ட் பண்ணதான சகோதரர்கள், அதுலயும் அவர் நிதான தவறல, கரெக்டா இருந்தார். ஆனா தவறி போன ஒரு மனுஷன் கூட இருந்தவங்க கொடுத்த தப்பான ஆலோசனைக்கு உடன்பட்டு மோசே செய்த தவறுதான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைய விட்டது. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப செய்ய வேண்டியது என்ன? ஒரே விஷயம், ஒண்ணு, வசனத்தினால நிறைஞ்சிருங்க, அதன்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அதற்கு மேல உங்களுக்கு வசனம் சில விஷயம் தெரியலையா? ரொம்ப சிம்பிள். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். வசனத்துல நிறைஞ்சிருந்து வசனத்தினால் நடத்தப்படுங்க. ஒருவேளை வசனத்தில் உங்களுக்கு தெரியலன்னா சிம்பிள் பிரேயர், என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள், டோட்டல் சரண்டர், எல்லாம் கிளீனா நடக்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேவ சித்தம் சுய சித்தம், தேவ சித்தமும் சுய சித்தமும் என்னைக்கும் போராடி கொண்டிருக்கிறது. நமக்குள்ளேயே இந்த போராட்டம் இருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் எப்பொழுதும் போர் செய்கிறது. இது சாதாரண போராட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கே இது ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. தேவகுமாரனுக்கே ஒரு சேலஞ்ச்னா நம்ம எல்லாம் எந்த மூளைக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவகுமாரனுக்கே இது ஒரு சேலஞ்ச். அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள் நான் எழுப்புவேன். அன்னைக்கே சிலுவை மரணத்தை பேசினார். இடையிலே சீஷர்களுக்கு வெளியரங்கமா பேசினார், மனுஷகுமாரன் அநேக பாடுகள் பட்டு கொலை செய்யப்படுவார், ஆகியோர் 3வது நாள் எழுந்திருப்பார் சொன்னார். அவ்வளவு தூரம் தெளிவா இருந்தவரே சிலுவை மரணத்திற்கு முந்தின நாள் அவருடைய மாம்சம் போராடுகிறது. அந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. அந்த போராட்டத்தில் அவர் ஏறெடுத்த ஜபத்தை தான் நாம் இன்னைக்கு வாசிச்சோம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். அவர் தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். அதுதான் எனக்கு போஜனம். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போது செய்யறேன்னாரு. பிதா சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன் ரெண்டு முறை சாட்சி கொடுத்தார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கே அவருடைய மாம்சமானது கடைசி நேரத்தில் அவருடைய ஆவியோடு போராட ஆரம்பித்தது. அவருடைய மாம்சம் போராடுகிறது. இவ்வளவு பயங்கரமான ஒரு பாதை நீ கடந்துதான் ஆகணுமா? தெய்வ பிள்ளையே, உங்க மாம்சம் போராடிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய வேற ட்ராக்ல கொண்டு போய் நிக்க வச்சிடும். உங்க லைஃப்ல ஒரு சின்ன மாற்றம், ஒரு தப்பான ஒரு முடிவு, ஒரு சின்ன டைவர்ஷன் உங்களை வேற எங்கேயோ கொண்டு போய் நிக்க வச்சிடும். கவனமா இருக்கணும். அந்த டைவர்ஷன் நடக்கும்போது, அந்த சின்ன டைவர்ட் நீங்க வரும்போது, உங்க லைஃப்ல வரும்போது, அது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு சின்ன விஷயம் தானே, சின்னதா தான் தெரியும். ஆனா அது முடிவு பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ கொண்டு போய் நிக்க வச்சிடும். அந்த சின்ன மாற்றம் உங்க லைஃப்ல, நீங்க ஒரு சின்ன காரியத்தில் தேவ சித்தத்தை தவறு விடும் பொழுது, அந்த நேரத்தில் அது பெருசாவே தெரியாது. நான் சொல்றேன், பெருசாவே தெரியாது யாருக்குமே. நீங்க தேவ சித்தத்துக்கு மாறா ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அது பெருசா தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் அதனுடைய நிலைமையை நீங்க பார்க்கும்போது, ஐயோ நம்ம அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணணுமே, நான் அன்னைக்கு ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அன்றைக்கு நீங்க ஃபீல் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அது நரகத்திலே கொண்டு போய் நம்மை நிற்க வைத்துவிடும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்திட்டார். அப்ப தேவ சித்தத்தை செய்வது எப்படி? வசனத்தினால் நிறைந்திருங்கள். ஏனென்றால் வசனம்தான் தேவ சித்தம். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து எழுதப்பட்டவைகளுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். வேத புத்தகம் நம்மை குறித்து எழுதி நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கோ கொடுக்கப்பட்ட புத்தகம் கிடையாது. என் கையில் இருக்கிற வேத புத்தகம் எனக்கென்று என் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்தது. நான் பரலோகத்தில் இருந்தது பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். திரும்பி நான் பரலோகத்துக்கு போயாகணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நான் திரும்பியும் பரலோகத்துக்கு வர்றதுக்காக தான் எனக்கு இந்த கையில வேத புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதில் எழுதி இருக்கிறதெல்லாம் எனக்காக, நான் பிரசங்கிக்கிறதற்காக அல்ல. இந்த புத்தகம், என் கையில் இருக்கிற வேத புத்தகம் நான் பிரசங்கிப்பதற்கு அல்ல, நான் ஊழியம் செய்வதற்கு அல்ல, என் வாழ்க்கைக்கு என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அதுதான், உங்களுக்கு அதுதான். நீங்க வாழ்றதுக்கு தான் உங்க கையில பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் பைபிள் உங்க கையில கொடுத்திருக்கிறார். அதன்படி வாழணும். அதில் எழுதியிருக்கிறவர்களின் பாருங்க, மனதிலே பதியுங்க, அதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அதற்கு மாறாக எந்த ஒரு காரியத்திற்கும் உங்களை விட்டுக் கொடுக்காம ஜாக்கிரதையோடு இருங்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை அன்போடு தாயார் வந்து கேட்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. தேவ சித்தத்திற்கு மாறாக செயல்படுவதற்கு எந்த அன்புக்கும் அடிபணிஞ்சிடாதீங்க. மனுஷரை பிளீஸ் பண்றதுக்காக ஆண்டவரை துக்கப்படுத்திடாதீங்க. ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல, அவ்வளவுதான். உங்கள் கணவரையோ மனைவியோ பெற்றோரையோ பிள்ளையோ நண்பர்களையோ யாரையும் பிரியப்படுத்துவதற்கு தேவ சித்தத்திலிருந்து வெளியே போயிடாதீங்க. அதன் முடிவு நரகமாயிருக்கும். மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு தேவ சித்தத்தை விட்டுவிடக்கூடாது. அடுத்தது, அவர் டெம்ப் பண்ணாங்க, எரிச்சல் ஊட்டினாங்க. சகோதரர்கள் எரிச்சல் அடைந்த பொழுதும் அவர் தன் நிதானத்தை அவர் இழக்கவில்லை. சிலர் உங்களை எரிச்சல் ஊட்டுவாங்க. தேவ சித்தத்துக்கு மாற பட்டுன்னு ஒண்ணு செஞ்சிடாதீங்க. உங்களை எரிச்சல் ஊட்டும் பொழுது அந்த கோபத்தில் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்காதீங்க. என்னதான் உங்களை நாலு பேர் எரிச்சல் ஊட்டினாலும் தேவ சித்தத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். மோசேக்கு கூட இருக்கிறவங்க நல்ல ஆலோசனை சொல்ற மாதிரி சொன்னாங்க. கேட்கறதுக்கு அது எனக்கு நலமாய் கண்டதுன்னு சொன்னான் மோசே. அங்கதான் தப்பு நடந்து போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அலைஞ்சதற்கு அங்க எடுக்கப்பட்ட அந்த தப்பான முடிவு தான் காரணம். அதை மோசே ரிஃப்யூஸ் பண்ணியிருந்தான்னா பிரச்சனையே இருந்திருக்காது. அந்த ஆலோசனைகளை தூக்கி எறிஞ்சிருந்தான்னா முடியாது, கர்த்தர் சொன்னார் செய்வார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருந்தான்னா பிரச்சனையே வந்திருக்காது. ஒரு சின்ன ஒரு தவறான முடிவு நலமாய் கண்டது எவ்வளவு பெரிய 40 வருஷம் பிரச்சனைக்கு அது காரணமாகிவிட்டது. தேவ பிள்ளையே, யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு ஆலோசனை கேட்டு நீங்க சின்ன எடுக்கிற ஒரு சின்ன தப்பான முடிவு அடுத்த 40 வருஷம் இல்லை அதுக்கு மேல நீங்க சஃபர் பண்ற மாதிரி ஆயிடும். 4 பேர் சொல்றதை கேட்டு ஒரு காரியத்தை தேவ சித்தத்திற்கு மாறா செஞ்சிட்டீங்கன்னா பல வருஷங்கள் நீங்கள் அவஸ்தப்பட வேண்டி வரும். வருஷ கணக்கில் அவஸ்தப்படணும். இது கடினமான செய்தி தான், ஆனால் தேவ செய்தி. இது கடினமான காரியமாயிருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் பாதை இதுதான். நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை போல வார்த்தைகளுக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது, உங்களை முழுவதும் சரண்டர் பண்ணுங்க. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எவ்வளவு ஒரு அழகான முன்மாதிரியா இருக்கிறீங்க. நாங்கள் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு எவ்வளவு தூரம் எங்களுக்கு நீங்க நடைமுறையிலே காண்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் அப்படி ஜெபித்ததை வேத புத்தகத்தில் எழுதி வைத்து மாம்சத்திற்கும் ஆவிக்கும் உரிய போராட்டம் எவ்வளவு வலிமையானது என்பதை வெட்ட வெளிச்சமா காமிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கே இவ்வளவு போராட்டம் என்றால் எங்கள் நிலைமை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வேதத்தை எழுத வச்சீங்க ஆண்டவரே. தேவரீர், இதை நாங்கள் கவனித்து உணர்ந்து எச்சரிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நிமிஷமும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.